إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கு எல்லாம் புகழும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுல் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இப்ப முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை இறக்கினானோ அந்த நாளிலிருந்து நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில தீன பரப்புவதற்காக வேண்டி பாடுபட்டான். நாளுக்கு நாள் இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுது. ஆனாலும் நாங்கள் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், மக்காண்டு வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்துடைய ஆரம்பம், அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் ஒரு மைனாரிட்டியாக தான் இருந்தாங்க. இந்த மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன படிச்சு தருவதுண்டா? நாளுக்கு நாள் இஸ்லாமிய சட்டங்கள் இறங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மக்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு சின்னொரு கூட்டம் இஸ்லாத்துக்குள்ள இருந்து கொண்டே இருக்குது. இந்த நேரத்திலேயும் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய அந்நிய மக்களோட இஸ்லாம் எந்த முறையில வாழ சொல்லுது என்பதையும் நாங்கள் விளங்கிக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாத்துடைய அறிமுகம், இஸ்லாத்துடைய ஆரம்பம் இந்த நேரத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு ரெண்டு விஷயங்களை செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அதுல ஒன்றுதான் அசிமிலேஷன், இன்னொன்றுதான் ஐசோலேஷன். அசிமிலேஷன் என்று சொல்றது நாங்கள் அந்நிய மக்களோட புலங்கி எந்த அளவுக்கு ஆகிறோம் என்றா கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு நாங்க மாறுறது. கரைஞ்சி போறது என்றா என்ன? எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில எந்த வித்தியாசமும் இல்லை என்ற அளவுக்கு நாங்க நடந்து கொள்றது இருக்குதே, இதையும் இஸ்லாம் அனுமதிக்கல. நான் ஒரு முஸ்லீம் என்று காட்டுறதுக்கு கூட அவர் தயங்குறார். அந்த அளவுக்கு அந்த மக்களோட கரைஞ்சி போறதையும் இஸ்லாம் விரும்பல. அதே மாதிரிதான் ஐசோலேஷன், ஐசோலேஷன் என்று சொல்றது கரைஞ்சி போறது அல்ல, ஐசோலேஷன் என்று சொல்றது கலண்டு போறது. நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், அதை சுற்றி அந்நிய மக்களோட எந்த சகவாழ்வும் இல்ல, எந்த விதமான தொடர்பும் வைக்க மாட்டேன், எனவே நான் வேற நீ வேற என்று கலண்டு போறது இருக்குது. இந்த கலண்டு போறதுக்கும் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கல. எனவே கரைஞ்சி போறதும் இல்ல, ஐசோலேஷனும் இல்ல, அசிமிலேஷனும் இல்லாட்டி இஸ்லாம் எங்களுக்கு என்ன படிச்சு தருவது? அதை தான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தரது அசோசியேஷன் வித் த இஸ்லாமிக் ஐடென்டிட்டி. நான் ஒரு முஸ்லீம் என்ற ஐடென்டிட்டியோட அவங்களோட அசோசியேட், அவங்களோட கலந்து எங்கட வேலைகளை செஞ்சு கொள்றது இருக்குது. இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிச்ச மார்க்கம் முறை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மக்காவுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி, அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போன அந்த மைனாரிட்டி முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, இவங்க ஐசோலேட் ஆகவும் இல்ல, அசிமிலேட் ஆகவும் இல்ல, கரைஞ்சி போகவும் இல்ல, கலண்டு போகவும் இல்ல, அவங்களோட கலந்துதான் இருந்தாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப ஐசோலேஷன் அசிமிலேஷன் என்பது உண்டாகுமோ, ஒன்றோ நாங்க கரைஞ்சி போவோம் அப்படி இல்லாட்டி கலண்டு போவோம் என்பதாக இருக்கிறதாக இருந்தா ஒன்ற நாங்க விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாத்தை பத்தி அந்த மக்களுக்கு நல்லெண்ணம் என்றதே இல்லாம பேய்த்திடும் என்பதை நாங்க எப்ப நாங்க அவங்களோட அசோசியேட் பண்ண இல்லையோ, நாங்க ஒன்றோ ஐசோலேட் ஆகி யாரெல்லாம் மார்க்கத்தோட மார்க்க பற்றோடு இருக்கிறாங்களோ அந்நிய மக்களை விட்டு நூற்றுக்கு நூறு தூரமாக தனியாக வாழ்றது இருக்குது, இது ஐசோலேஷன். எனவே இப்ப அந்நிய மக்களுக்கு முஸ்லிம்களை பத்தி ஒரு கெட்டெண்ணம் உருவாகிறதுக்கு ஆரம்பிச்சு. அதே மாதிரிதான் அசிமிலேஷன், கறந்து போறோம், கலஞ்சி, அதாவது அவங்களோட கறந்து போறதின் காரணமாக ஹராம் ஹலால் ஒன்றும் பேணாம நானும் ஒன்று நீயும் ஒன்று என்ற அளவுக்கு போறது இருக்குது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நேரத்திலையும் அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சந்தேகம் உருவாகுதான் செய்யும். ஒரு இஸ்லாத்தை பத்தி ஒரு நல்லெண்ணம் அவர்களுடைய உள்ளத்துல வாரதாக இருந்தா அவங்களோட நாங்க அசோசியேட் ஆகணும், அவர்களோட புலங்கோனும், ஒரு முஸ்லீம் என்ற ஐடென்டிட்டியில எப்ப நாங்க பழகுவோமோ, இஸ்லாம் என்றா என்ன, மார்க்கத்துடைய சட்டங்கள் என்றா என்ன, முஸ்லிம்களுடைய ஐடென்டிட்டி என்ன, முஸ்லிம்களுடைய பிலீவ் என்ன, அவர்களுடைய இபாதத் என்ன, இந்த எல்லா விஷயங்களை அவங்க விளங்கிக் கொள்வாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாருமே என்னைய தவறாக நினைச்சு கொள்ள வேணும். இந்த நாட்டில பேசக்கூடிய நானும் சேர்ந்துதான் நான் சொல்றேன். நாங்க இந்த நாட்டில வாழக்கூடிய நேரத்துல ஒரு கூட்டம் இருந்து அவங்க ஐசோலேட் ஆகினாங்க, இன்னொரு கூட்டம் இருந்து அவங்க அசிமிலேட் ஆகிட்டாங்க. ஆரம்ப காலங்கள்ல எங்க முஸ்லிம்கள் எடுத்து பார்த்தா சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்ட முஸ்லிம்கள் இந்த நாட்டுல 1000 வருடங்களுக்கு மேல ஒரு ஹிஸ்டரி இந்த நாட்டுல முஸ்லிம்களுக்கு இருக்கதான் செய்யுது. அரசர்களோடு இருந்திருக்கிறாங்க, கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆமியோடு இருந்திருக்கிறாங்க, பாதுகாவலர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த மக்களோட எந்த அளவுக்கு புலங்கிருக்கிறாங்க என்றா அந்த மக்கள் இஸ்லாத்தை சரியான முறையில விளங்கினாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா அண்மை காலத்துல நான் நினைக்கிறேன், நாங்க ஒன்றோ அசிமிலேட் ஆகினோம், யாரெல்லாம் அந்நிய மக்களோட புலங்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க கரைஞ்சி பேசிட்டாங்க, முஸ்லீம் என்றதே விளங்காத லெவலுக்கு பேசிட்டாங்க, ஹராம் ஹலால் பேணாத லெவலுக்கு பேசிட்டாங்க. அதே மாதிரி யாரோட யாரெல்லாம் மார்க்கத்தோடு இருந்தாங்களோ ஓரளவு அவங்க ஐசோலேட் ஆகினாங்க, நாங்க கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அவங்களை விட்டு தூரமாகினோம், எங்களை பத்தி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க உள்ளத்துல வந்துச்சு. ஆனா ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா, வரலாறு எடுத்து பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டையும் ஆகறது கூட இல்ல, அந்த மக்களோட புலங்கி கொண்டிருந்தாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பல த்ரெட்டன்ஸ் இஸ்லாத்துக்கு வந்தாலும், அச்சுறுத்தல்கள் இஸ்லாத்துக்கு வந்தாலும், இஸ்லாம் மேலோங்கி கொண்டே போறதை நாங்க பார்த்துருவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த காலத்துல எங்களுக்கு எப்படி இஸ்லாத்துக்கு பல சேலஞ்சஸ் இருக்குதோ, அதுல ஒரு சேலஞ்ச் தான் அவர்களுக்கும் அந்த காலத்தில் இருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகிச்சு, இஸ்லாமோ போபியா இருந்துச்சு, அதே மாதிரி பொலிட்டிக்கல் எஜெண்டாஸ் இருந்துச்சு, இது எல்லாமே அந்த காலத்தில் இருந்ததுதான், புதுசாக வந்தோண்டல்ல. ஆனா அந்த ஒவ்வொரு சேலஞ்சஸையும் அவங்க ஓவர் கம் பண்ணினது எப்படி என்றா, அவர்களோட அசிமிலேட் ஆகி அல்லது ஐசோலேட் ஆகி அல்ல, அசோசியேட் ஆகி இந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு கொண்டே இருந்தாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரலாறு எடுத்து பாருங்க. இந்த காலத்துல நாங்க சொல்றோமே, எங்கெல்லாம் முஷ்ரிகீன்களை காண்றீங்களோ வெட்டி தள்ளுங்க என்ற குர்ஆன் ஆயத் அந்த காலத்திலும் குர்ஆன் இருந்து கொண்டேதான் இருந்துச்சு. ஆனா அந்த காலத்துல முஷ்ரிகீன்களுக்கு இந்த ஆயத் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிருக்கல. ஏன் முஸ்லிம்கள் அவர்களோட புலங்குறாங்க, முஸ்லிம்கள் அவர்களோட வாழ்றாங்க, அவர்களோட கரைஞ்சும் போகாம கலந்து போகாம கலந்து இருக்கிறாங்க. எனவே இந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் நானும் நீங்களும் விளங்காட்டின். அந்த காலத்துல முஷ்ரிகீன்கள் விளங்கியிருந்தாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் சும்மா யோசிச்சு பாருங்க, எங்கேயும் கலந்து போகல, அவர்களோட அசோசியேட் பண்ணினாங்க. எவ்வளவு மோசமான மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு நன் முஸ்லிம் கம்யூனிட்டி எடுத்து பார்த்தா நன்றாக விளங்கிக்கோங்க, அதுல சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இஸ்லாத்துக்கு. இன்னும் சிலர்கள் அவங்க உதவி செய்யக்கூடியவங்க, இன்னும் சிலர்கள் இருப்பாங்க சிம்பத்தைஸ் ஆட்கள், அடே முஸ்லிம்கள் பாவம் அப்பா என்னதா இருந்தாலும் அப்படி செஞ்சிருக்க கூடாது முஸ்லிம்களுக்கு இப்படி நினைக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. மூணாவது கூட்டம் நியூட்ரல் ஆட்களும் இருப்பாங்க, எங்களுக்கு சப்போர்ட்டிவும் இல்ல எங்களுக்கு எகேன்ஸ்டும் இல்ல. நாலாவது ஒரு கூட்டம் இருக்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவங்க தீவிரவாதிகளாக இருப்பாங்க இஸ்லாத்துடைய விஷயத்துல. அஞ்சாவது ஒரு கூட்டம் தான் ஆன்டி முஸ்லிம்ஸ், இஸ்லாத்துக்கு எதிர்ப்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இந்த காலத்துல மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலையும் இருந்துச்சு. ஆனா இந்த ஆன்டி முஸ்லிமோடே இஸ்லாம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஐசோலேட் ஆக இல்ல, அசிமிலேட் ஆக இல்ல, அவர்களோடும் இஸ்லாம் அசோசியேட் ஆக இருக்குது ஓரளவுக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க, சிலவங்க அபு தாலிப போல இருந்தாங்க சப்போர்ட்டிவாக, சிலவங்க அபு ஜஹல போல இருந்தாங்க ஆன்டி முஸ்லிம்ஸாக. அபு சுஃபியானும் ஒரு ஆன்டி முஸ்லிமாக தான் இருந்தார். பத்ர்ல, உஹதுல, கந்தக்ல யோசிச்சு பாருங்க, இந்த எல்லாத்திலையும் அமீராக தலைவராக தலைபத்துடைய லெவல்ல இருந்த ஒருவர் தான் அபு சுஃபியான். எங்க இஸ்லாத்துக்கு பல எதிர்ப்புகள் இந்த காலத்துல சில நபர்கள் மூலமாக சில கட்சிகள் மூலமாக நடக்கலாம். அந்த காலத்துல அபு சுஃபியான் என்று சொல்றது முஸ்லிம்களுக்கு ஒரு பரம விரோதியாக இருந்தவர் தான். ஆனா இஸ்லாம் அவரை விட்டும் அசிமிலேஷனோ ஐசோலேஷனோ செல்லல, நபியாவங்க அவங்களோட அசோசியேட் பண்ணினாங்க, அவங்களோட மகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிச்சாங்க. எனவே ஆன்டி முஸ்லிம் அவரை நியூட்ரலுக்கு இறங்கிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சும்மா யோசிச்சு பாருங்க, ஃபத்ஹே மக்காவுடைய நேரத்துல, மக்காவுடைய வெற்றியுடைய நேரத்துல, நபியாவங்க வெற்றிக்காக வேண்டி அந்த மக்காவை கைப்பெறுவதற்காக வேண்டி வராங்க 10,000 படைகளோட. அந்த நேரத்துல அபு சுஃபியான் வந்து நபியாவங்களை சந்திக்கிறாங்க. யோசிங்க, ஒரு விரோதி எவ்வளவு பயப்படணும் நபி அவங்களை சந்திக்க. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விளங்கினாங்க, இவர் மக்களோட அசோசியேட் பண்றவர், இவர் இந்த விரோதி வந்து நபி அவங்களை சந்திக்கிறாங்க. அந்த நேரத்துல நபி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அபு சுஃபியான் நீங்க பேசு மக்கா வாசிகளுக்கு சொல்லுங்க, யாரெல்லாம் ஹரமுடைய எல்லைக்குள்ள இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம், யாரெல்லாம் உங்கட வீட்டுக்குள்ள இருப்பாங்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு தருவோம் என்பதாக சொன்னாங்க. இஸ்லாத்துடைய பரம விரோதி ஒரு ஆன்டி முஸ்லிமாக இருக்கிறார், ஆனா இஸ்லாம் இவரோடும் அசோசியேட் பண்ணுங்க என்பதாக தான் சொல்லுது, இவரோடும் நீங்க டயலாக்ஸ் வைங்க என்பதாக தான் சொல்லுது. இந்த நேரத்துல அபு சுஃபியான் நேரத்தோடய நபி அவங்க மகள திருமணம் முடிச்சாங்க. மக்காவுடைய வெற்றி கிடைச்சதுக்கு பின்னால சில நாட்கள் மாதங்களுக்கு பிறகுதான் அபு சுஃபியான் இஸ்லாத்துக்குள்ள வாரார். நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டின முறை. ஹுமாமா என்பவர் ஒரு இஸ்லாத்துக்கு விரோதியாக வந்தவர், அவரை கைது செஞ்சு கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவர், ஆனா பள்ளிக்குள்ள தூண்குள்ள கெட்டி வைக்கிறாங்க, தூண்ல கெட்டி வைக்கிறாங்க. கொலை செஞ்ச வந்தவன பள்ளிக்குள்ள எடுத்து தூண்ல கெட்டி வைக்கிறதா இருந்தா எப்படியா கொஞ்சம் மார்க்கமா இருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க. அவரோட இஸ்லாம் அசோசியேட் பண்ணது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், அவரும் 3 நாட்கள் இஸ்லாத்துக்குள்ள வாரார். அவர் 3 நாட்கள் அபூதர் கிஃபாரி ரதி அல்லாஹு அன்ஹு, துஃபைல் பின் அம்ரு தௌசி ரதி அல்லாஹு அன்ஹு, அவங்க இவருக்கு எந்த அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எந்த அளவுக்கு இஸ்லாமோ போபியா கொடுக்கப்பட்டிருந்தா, முஹம்மத் என்பவர் ஒரு சூனியக்காரர், முகம்மது என்பவர் குடும்பங்களை பிரிக்கக்கூடியவர், முகம்மது என்பவர் ஒரு மோசமானவர், இந்த அளவுக்கு இஸ்லாமோ போபியா எப்படி இந்த காலத்துல செய்யப்படுவதோ அந்த காலத்திலே செய்யப்பட்டுச்சுதான். எந்த அளவுக்கு வாராரண்டா, நான் இந்த காதுல பஞ்ச போட்டு கொண்டுதான் வருவன், ஒரு நாளும் அவரோட பேச்ச கேட்க மாட்டேன் என்றதுதான் அவருடைய முடிவாக இருந்துச்சு. ஆனா மஸ்ஜிதுக்குள்ள வாரார், மஸ்ஜிதுக்குள்ள வந்து கொஞ்சம் பஞ்ச கழட்டி பேச்ச கேட்கிறார். நபி அவங்களோட ஓதல கேட்ட உடனே அவரும் இஸ்லாத்துக்குள்ள வாரார். கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த துட்டுத்தன மரா தமம் என்ற ஆயத்திருக்கிறது,
கண்ட இடத்துல முஷ்ரிகீன்களை கொல்லுங்க. அந்த ஆயத்திலே கீழே ஓதி கொண்டு வந்தா அடுத்தடுத்த ஆயத்துல வருது, வஇன் அஹதும் மினல் முஷ்ரிகீன ஸ்தஜாரக ஃஅஜிரஹு. உங்களோட யுத்த களத்துல உள்ள ஒரு முஷ்ரிக் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறார், இந்த நேரத்துல வந்து அசைலம் கேட்கிறார், எனக்கும் பாதுகாப்பு தாங்களே என்று சொன்னா அவருக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுங்கோ. ஏன்? ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு கொஞ்சம் அவருடைய காதுல விலட்டும் என்பதாக குர்ஆன் சொல்லுது. இது யுத்த களத்தில் உள்ள முஷ்ரிக் துட்டுத்தன மரா தமவு என்று சொன்னதுக்கு பின்னால சொல்லப்பட்ட ஆயத்தான் இது. அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கோ, அவங்களும் கொஞ்சம் குர்ஆனை கேட்டுட்டு அவங்க மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளட்டும். எனவே ஐசோலேஷனோ அசிமிலேஷனோ இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தரல. இஸ்லாம் சொல்றது அசோசியேட் ஆகுங்க, அவ்வளோ பரம விரோதியோட நீங்க சேர்ந்து போவோம். எப்ப நாங்க கலண்டு போவோமோ, எப்ப நாங்க கரைஞ்சி போவோமோ, இஸ்லாத்தை பத்தி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக தான் செய்யும். ஒல்லாஹ் சொல்றேன், இந்த காலத்துல என்னென்ன பிரச்சனைகளை நாங்க கண்டுகொள்றோமோ அவர்களோட தனிப்பட்ட அமைப்புல உட்கார்ந்து எங்கட விடயங்களை விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல ஹேமத மகத்தையோ மிச்சர் லக்ஷன் ஆகமாக என்று விளங்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஆனா விளங்கப்படுத்தக்கூடிய நிலைமையில நாங்க இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எப்ப அசோசியேட் ஆகுவாங்களோ அந்த நேரத்துல தான் இஸ்லாத்தை விளங்குவாங்க. இது இஸ்லாமிய ஆட்சியில மட்டுமல்ல, சும்மா யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யர்மூக் என்று சொல்றது 340,000 நன் முஸ்லிம்ஸ் இஸ்லாத்துக்கு எதிராக யுத்தத்துக்கு வார. இந்த நேரத்துல 34,000 முஸ்லிம்ஸ் யுத்தம் செய்யறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட கிலாபத்துடைய காலம், முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு சரியான கஷ்டமாக இருந்துச்சு. முஸ்லிம்களுக்கு கீழே அந்நிய மக்கள் இருந்தாங்க. நான் சொல்றதை நன்றாக விளங்கிக்கோங்கோ. இப்பதான் நானும் நீங்களும் இதை விளங்குறோம். ஆனா 1400 வருடங்களுக்கு முன்னால காஃபிர்கள் விளங்கியிருந்தாங்க. காஃபிர்களுடைய 3 வகைகள் என்ன என்பது, அதுல முதலாவதுதான் ஜிம்மி காஃபிர் என்று சொல்றது இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய நன் முஸ்லிம். இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே உள்ள நன் முஸ்லிம் இவங்களுக்கு ஜிம்மி காஃபிர் என்று சொல்லுவாங்க. இந்த ஜிம்மி காஃபிருடைய விஷயத்தில் இஸ்லாமிய சட்டத்துல ஒன்றுதான், அவர்களை பத்தி பெக் பைட்டிங் ரீபத் பேசுறதே ஹராம் என்பதாக இஸ்லாம் சொல்லும். முஸ்லிம பத்தி அல்ல, நன் முஸ்லிம் ஒரு ஜிம்மி இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருக்கிறார், அவரை பத்தி பெக் பைட்டிங், அவரை பத்தி புறம் பேசுறது இஸ்லாம் ஹராம் என்று சொல்றது. அந்த அளவுக்கு ரைட்ஸ் அந்த ஒரு ஜிம்மி காஃபிருக்கு இருந்துச்சு. அவங்க டெக்ஸஸ் கொடுப்பாங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும். ரெண்டாவது தான் முஆஹித். முஆஹித் என்ற சின்ன இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே உள்ளவர்கள் அல்ல, முஸ்லிம்களோடு ஒப்பந்தம் செய்தவர்கள். ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, மன் கத்தல முஆஹிதன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒரு நன் முஸ்லிம கொலை செய்யறாரோ, நன்றாக கேட்டுக்கோங்க, யார் ஒரு நன் முஸ்லிம கொலை செய்யறாரோ, எங்களோட ஒத்துமையாக வாழக்கூடிய ஒரு நன் முஸ்லிம கொலை செய்யறாரோ, லம் யரிஹ் ராஹிஹத்தல் ஜன்னா, அவர் சொர்க்கத்துடைய வாசத்தை கூட வரமாட்டார். இதுதான் இஸ்லாம். மூணாவது இருக்கிறது ஹர்பி காஃபிர். ஹர்பி என்று சொன்னா முஸ்லிம்களோட யுத்த களத்துல யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்களோட தான் இஸ்லாம் சொல்லுது, நீங்க கரைஞ்சி போக வானம், இவங்களோட சேர்ந்து போறதுல ரொம்ப கவனமாக இருங்க. இவர்கள் அபு ஜஹில போலவும் இருக்கலாம், அபு சுஃபியானம் போலவும் இருக்கலாம், ஆனா இவர்களோட அசோசியேட் பண்றதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா அம்பையாலுவோ என்ற அளவுக்கு தான் வானம் என்று சொல்லு. ஏன்? அவங்க எப்ப பார்த்தாலும் எங்களை இல்லாமாக்குற நியத்துல தான் இருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இந்த நாட்டுல நாங்க யுத்தத்தை பத்தியா பேச போறோம், நாங்க சகவாழ்வை பத்தி தான் பேசுவோம். இந்த நேரத்துல நாங்க சகவாழ்வை தான் பேசணும். இந்த நாட்டில் உள்ள நன் முஸ்லிம் எந்த கேட்டகரியில இருக்கிறாங்கன்றதை நாங்களும் நீங்களும் விளங்கணுமா இல்லையா? அந்த காலத்துல காஃபிரே விளங்கியிருந்தாங்க. இரமோ கூடிய யுத்தம் நேரம் வருவது, முஸ்லிம்கள் எவ்வளவு நீதமாக நடந்தாங்க என்றா, கிறிஸ்டியன்ஸ் ஜூஸ் இஸ்லாத்துக்கு எதிராக 340,000 பேர் வாராங்க. ஹிமஸ்ல உள்ள முஸ்லிம்களுக்கு யுத்தம் செய்யறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. இந்த நேரத்துல ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாம் செல்றாங்க, அந்த நன் முஸ்லிம்களுக்கு சொல்றாங்க, உங்களோட டெக்ஸஸ் நாங்க திருப்பி தாரோம், நீங்க எங்களை ஆட்சிக்கு கீழே உள்ளவர்கள் தான், ஏன் ஏன் டெக்ஸஸ் திருப்பி தாரீங்க? பயங்கர யுத்தம் நடக்க போது எங்களுக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி 100% கொடுக்க இயலுமா போமா என்றது சந்தேகம். ஆனா நாங்க உங்களுக்கு கிடைத்த பணத்துக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது எங்களுக்கு வாஜிப், ஆனா எங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்குது என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இவ்வளவு நீதமான ஒரு மார்க்கம், எடுத்த பணத்தை கொடுக்கிறோம், ஏன் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு கஷ்டம், அவ்வளவு பெரிய ஒரு படை ஒன்று வருவது. அந்த நன் முஸ்லிம்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நாங்க முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிறத விரும்புறோம், நாங்களும் யுத்த காலத்துக்கு வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு எதிராக நாங்க யுத்தம் செய்யறோம், நாங்க ஒரு நாளும் உங்களோட ஆட்சிய தவிர வேறொரு ஆட்சியை விரும்ப மாட்டோம் என்பதாக நன்முஸ்லிம் சொன்னாங்க. அதுக்கு பின்னாலையும் அவங்க யுத்தத்துக்கு எடுக்கல முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். எந்த அளவுக்கு என்ன கிதாபல்ல வருவது, அவங்க துவா கேட்கிறாங்க இவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்துடு, ஏனென்றா நாங்க அந்நிய மக்களுக்கு கீழே நாங்க இருக்க விருப்பம் இல்லை என்ற அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு அழகான முன்மாதிரிகளை காத்திருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இதைதான் இஸ்லாம் சொல்றது அசோசியேட்டட். எனவே இந்த நாட்டிலையும் எவ்வளவு பயங்கரமான நிலைமைகள் வந்தாலும் எங்களுக்கு உள்ள த்ரெட்ஸ் அதே தான். நபி அவங்களோட காலத்திலையும் இஸ்லாமோ போபியா இருக்கதான் செஞ்சுச்சு. இப்ப அபிசீனியாவுக்கு ஒரு மைனாரிட்டி போனாங்களோ ஹிஜ்ரத் செஞ்சு, அந்த நேரத்துல மக்களை இருந்து முஷ்ரிக்கீன்கள் பேய்த்து அந்த முஸ்லிம்களை பத்தி கெட்டெண்ணத்தை போட்டாங்க அபஷாவுடைய அரசனுடைய நஜ்ஜாஷியுடைய உள்ளத்துல. இஸ்லாமோ போபியா அந்த நேரத்திலே இருந்துச்சு. பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், குடும்பங்களை பிரிஞ்சு வாழக்கூடியவங்க, சூனியக்காரர், புதிய மார்க்கம், இதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. அந்த நேரத்திலேயும் முஸ்லிம்கள் அழகான முறையில அந்த KOL, அந்த முக்கியமான கீ ஒபீனியன் லீடர்ஸுக்கு சஹாபாக்கள் பேசி விளங்கப்படுத்தினாங்க. அதுக்கு பின்னால முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எனவே இஸ்லாமோ போபியா என்ற த்ரெட் இப்ப உள்ளது மட்டுமல்ல அப்பையும் உள்ளதுதான். அதே மாதிரிதான் பொலிட்டிக்கல் எஜெண்டாஸ் பலர்கள் இருந்துச்சு. ரோமும் பார்க்குது, பாரிஸும் பார்க்குது, என்ன இந்த ரெண்டு சூப்பர் பவர்ஸும் பார்க்குது இஸ்லாத்துக்கு எதிராக வாரத்துக்கு. எவ்வளவு பொலிட்டிக்கல் எஜெண்டாஸ் இருந்துச்சு, ஆனா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் மேலோங்க வச்சான். ஏன், அந்த முஸ்லிம்கள் கிட்ட இருந்த அமல் இபாதத்தின் காரணமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இந்த காலத்திலையும் ஜமியத்துல உலமாவும் என்ன செல்லுது என்றா, இதுதான் போன கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி நாடளாவிய ரீதியில எல்லாம் இடங்கள்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து முக்கியஸ்தர்கள் உலமாக்களை கூப்பிட்டு ஜமியத்துல உலமா சரியான சகவாழ்வு எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்பதையும் சொல்லி கொடுத்திருக்கு. எனவே மஸ்ஜிதுக்கு கூப்பிடுறதாக இருந்தாலும் அதுக்குரிய ஒரு ஃபத்வா தெளிவான அமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்நிய மக்களையும் நாங்க மஸ்ஜிதுக்குள்ள கூப்பிடுறதாக இருந்தால் அதுக்குரிய வழிமுறைகள் என்ன, ஷரியத் என்ன, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதையும் தெளிவான அமைப்புல சொல்லப்பட்டிருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்களோட அசோசியேட் பண்ணணும், ஐசோலேஷனோ அல்லது அசிமிலேஷனோ அல்ல, அது எந்த முறையில செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவான அமைப்புல அந்த நாடளாவிய ரீதியில வந்த மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தந்த ஏரியாக்கள் முழு நாட்டையும் 8 ஜோன்களாக பிரிச்சு நாங்க கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நல்ல அமைப்புல அவங்களோட புலங்கினா நிச்சயமாக இந்த நிலைமைகள் எங்களுக்கு மாத்தலாம். இஸ்லாமிய ஆட்சி மட்டுமல்ல, கடைசியா இந்த சம்பவத்தை சொல்லி நன்றாக கேட்டுக்கோங்க. எப்ப முஸ்லிம்கள் அநியாயம் செஞ்சாங்களோ அந்த நேரத்தில் எல்லாம் முஸ்லிம்கள் கிட்ட இருந்து ஆட்சியை பறிச்சு எடுத்துட்டாங்க. அதுலதான் எங்களுக்கு தெரியும் தத்தாதிகளுடைய யுத்தம் நடந்துச்சு. லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கோழைகளை போல அடிமையாக்கப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. அந்த மங்கோலியன்ஸ் வந்து முஸ்லிம்களை அழிச்சாங்க, எத்தனையோ நாடுகளை கைப்பற்றுக் கொண்டாங்க. அந்த நேரத்துல முஸ்லிம்கள் அடிமையாக வாழ்ந்தாங்க, முஸ்லிம்கள் கைதிகளாக வாழ்ந்தாங்க. முஸ்லிம்கள் கைதியாக அடிமையாக வாழ்ந்த அந்த மங்கோலியன்ஸ் பிடிச்ச ஏரியாக்கள் இருக்கிறதே, இந்த ஏரியாக்கள் எல்லாம் சில பல வருடங்களுக்கு பின்னால இஸ்லாமிய நாடுகளாக மாறிடுச்சு. அது எப்படி அப்பா, முஸ்லிம்கள் வாழ தூக்கினாங்களா, முஸ்லிம்கள் அந்த மங்கோலியன்ஸ்க்கு எதிராக யுத்தம் செஞ்சாங்களா? இல்ல இல்ல, அந்த மங்கோலியன்ஸ் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. அது எப்படி வந்தாங்க, அவங்க கைதிகளாக தான் இருந்தாங்க. எப்படி வந்தாங்க, அவங்க அடிமைகளாக தான் இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, வரலாறுல தெளிவாக எழுதுறாங்க, அந்த முஸ்லிம்ஸ் அடிமைகளாக இருந்தவங்க, அந்த முஸ்லிம்ஸ் கேப்டிவ்ஸாக கைதிகளாக இருந்தவங்க, அவங்க அந்த நன்முஸ்லிம்களோட அசோசியேட் பண்ணினாங்க இஸ்லாமிக் வேல்யூஸோட. அந்த நேரத்திலையும் ஐசோலேஷன் அசிமிலேஷன் எங்களுக்கு இல்ல, முஸ்லிம் ஐடென்டிட்டியோட அந்த மக்களோட இவங்க அடிமைகளாக இருந்தும் புலங்கினாங்க. கிதாப்ல எழுதுறாங்க, ஒரு கேப்டிவ், ஒரு முஸ்லிம் கேப்டிவ், ஒரு கைதி இருந்தார், அவருடைய எல்லாம் கை கால் எல்லாம் கெட்டப்பட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு கைய துறப்பாங்க பகல் சாப்பாடு கொடுக்கிற நேரத்துல, சாப்பிடுறதுக்காக வேண்டி. இந்த நேரத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு மங்கோலியன் இவருக்கு கசையடி அடிக்கிறார், கசையடி ஒவ்வொரு நாளும் தண்டனை. இந்த நேரத்துல பகல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், அந்த மங்கோலியனுடைய மகன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டார். இந்த முஸ்லிம் என்ன செஞ்சார் என்றா, இந்த ஒரு கை மட்டும்தான் வேலை செய்து, அதோட தண்ணிக்குள்ள பாஞ்சி, கிணத்துக்குள்ள பாஞ்சி அந்த பொடியனை காப்பாத்தி வந்து அந்த மங்கோலியனுக்கு கொடுக்கலாம். சொன்னாங்க, நாங்க முஸ்லிம்கள் ஒரு நாளும் யாருக்கும் நடக்கிற அநியாயத்தை பார்க்க மாட்டோம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இஸ்லாத்துக்குள்ள வாரா. அதே மாதிரி ஒரு ரிமான்குள்ள ஒரு ஆலிம் இருந்தார், ஃபெரோஸ், மௌலானா ஃபெரோஸ் என்று. அவர் ரொம்ப அகலாக்கோட ஜெயிலுக்குள்ள நடக்கிறார். அடுத்த நாள் நாளைக்கு அவருடைய டெத் சென்டென்ஸ், தளத்தை வெற்றார். இந்த நேரத்தில் என்ன செஞ்சார் என்றா, சொன்னாங்க நாளைக்கு எனக்கு டெத் சென்டென்ஸ் இருக்குது, ஆனா எனக்கு சில யத்தீம்கள், ஆஃபன்ஸ், அனாதைகளுடைய அமானிதம் கையில் இருக்குது, எனக்கு அனுமதி தாங்க, நான் பேசிட்டு நாளைக்கு இந்த டைம்ல வந்துடுவோம். அவங்களும் நம்பிக்கையோடு அனுப்பினாங்க. ஏன், நல்ல முறையில நடந்து கொள்றார். அந்த அமானிதங்கள் ஒப்படைச்சிட்டு அடுத்த நாள் வந்து சொல்றாங்க, இந்த களத்தை வெட்டுங்க, அதுக்கு நான் தயாரா இருக்கேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த அளவுக்கு கிராஸ் ரூட் லெவல்ல முஸ்லிம்கள் ஐசோலேஷன், அசிமிலேஷன் இல்லாம முஸ்லிம் ஐடென்டிட்டியோட அசோசியேட் பண்ணினாங்க. கீழ் மட்டத்தில் எத்தனையோ மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப மேல்மட்டத்துக்கு இஸ்லாமிய ஆட்சிகள்ல இருந்து சில ஜமாஸ்களை அனுப்பினாங்க, வந்து சந்திச்சு மேல் மட்டங்கள்ல இளவரசர்கள் இஸ்லாத்தை தழுவினாங்க. ஏன், யார் இஸ்லாத்தை தழுவினாங்களோ கொலை செய்யக்கூடிய ஒரு காட்சி அந்த நேரத்தில் இருந்துச்சு. எல்லாம் மறைஞ்சிருந்தாங்க. அந்த அரசர் வஃத் ஆகினதுக்கு பின்னால ரெண்டு இளவரசர்கள், அவங்க அரசன் ஆகினதுக்கு பொன்னால சினோரும் நோட்டீஸ் கொண்டு கொடுத்தாங்க. என்ன நோட்டீஸ் தெரியுமா, அந்த இதுக்கு போறோம், யாரும் சரி இஸ்லாத்துக்கு வந்தா நாங்க யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம் என்று ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. கீழ் மட்டத்தில் எல்லாமே சொன்னாங்க, நாங்க எப்பயோ இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறோம், ஆனா பகிரங்கப்படுத்தல, ஏன்னு கலத்துப்போம் என்ற பயத்துல அந்த முஸ்லிம்கள் அடிமைகள், அந்த கைதிகளுடைய அகலாக்க பார்த்து நாங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தோம் என்பதாக. இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்திலேயும் ஒரு முஸ்லிம் முஸ்லிம போல வாழ்ந்தால் நிச்சயமாக நிலைமைகளை மாற்றலாம் என்பது வரலாறு எங்களுக்கு காட்டுது. நீங்க இஸ்லாமிய ஆட்சியில இருந்தும் முஸ்லிம்கள் முஸ்லிம்களை போல வாழாத பட்சத்துல உங்களோட ஆட்சியை கழட்டி போடுவோம் என்பதை தான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க இந்த நாட்டுல வாழக்கூடிய நேரத்துல கவலைக்குரிய விஷயம், யாருமே கோவிச்சு கொள்ளவான சில ப்ரோக்ராம்ஸ் போனா, ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு மதுவை பத்தி, ட்ரக்ஸ பத்தி மதகுருமார்கள் பேச, நாங்க குரான் ஹதீஸ வச்சு சொல்ல போல மௌலித்துமா தேசனாவத்தமாய் இதாமத்மா ஆகர்ஷணீய தேசனாவ ஹபை கியன்ன கனகாட்டுய் தரஹாவென்னேப்பா போகலாங்க காட்டிய தமாய் வெடிய மெத்துலின் என்று சொல்ற. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எங்க அசோசியேட் பண்ணிருக்கிறோம்? பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போன ஒருத்தர் சொல்ற, நான் விசா செக்ஷன்ல இருக்கிறேன். நான் கேட்டேன், பாஸ்போர்ட் ஆபீஸ்க்குள்ள விசா செக்ஷன் என்ன? இல்ல, யாரெல்லாம் கள்ள விசா அடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த செக்ஷனுக்கு தான் வருவாங்க, பாஸ்போர்ட் ஆபீஸ்க்குள்ள. அதுல தோவிச்சு கொள்ளவான எங்கட ஆட்கள் தான் 80% என்று சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எந்த ஐடென்டிட்டியோட பழகிறோம்? அசோசியேட் ஐசோலேஷன் உள்ளவர்கள், மார்க்கத்தோட பற்றோடு உள்ளவர்கள், அவங்க நன்முஸ்லிமோட பேசுறதும் இல்ல, கதைக்கிறதும் இல்ல, பழகிறதும் இல்ல, ஒதுங்கி இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் அப்படியே அசிமிலேட் ஆகி அட்ரஸே இல்லாம போறாங்க, கரைஞ்சு போயிட்டு. இந்த நிலைமையில அல்லாஹுடைய உதவியை நாங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எங்களுக்குரிய முறை என்னென்றா, நாங்க முதலாவதாக முஸ்லிம்களை போல வாழும். எப்ப நாங்க முஸ்லிம்களை போல வாழுவோமோ நிச்சயமாக சொல்றேன், அவர்கள் எங்களுக்கு உதவியாளர்களாக மாறுவாங்க. இதை விட த்ரெட்னிங் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வந்துச்சா இல்லையா? எப்ப நபி அவங்க தாயிஃப்க்கு போயிட்டு திரும்பி வாராங்களோ, கல்லடிப்பட்டு வாராங்களோ, ஜெயித் இப்னு ஹாரிசா செல்றாங்க, யார் சொல்ல எப்படி இப்ப மக்காக்குள்ள போறது? ஏன், நபி அவங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தா களத்தை வெட்டினா 100 ஒட்டகம் கிடைக்கும். அந்த லெவல் எங்களை நாட்டுக்கு வந்தில்லைன்றத விளங்கிப்போம். இவ்வளவு பயங்கரமான நிலைமை நபி அவங்களுக்கு இருந்து அசோசியேட் பண்ணியும், ஆனாலும் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பெரிய வெற்றியை கொடுத்தார். இந்த நேரத்துல நபி அவங்க சொல்றாங்க, பயப்பட வானம் அல்ல, எப்படி எங்களை பாதுகாப்பான்? 2-3 பேரை சந்திக்க அனுப்புறாங்க, எல்லாமே மறுக்கிறாங்க, நாங்க முஹம்மதுக்கு பாதுகாப்பு தர மாட்டோம் என்பதா. அந்த நேரத்துல முத்தாயிம் இப்னு அதி என்பவர், அவரோட நன்முஸ்லிம், அவர் சொல்றார், மகன்மார்களை கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் முஹம்மத எடுத்துக்கொண்டு காபா கிட்ட கொண்டு வாங்க, நான் வந்து பாதுகாப்பு தர. நபி அவங்கள நடுவுல வச்சு போர்சஸ் மாதிரி சுத்தி வர நன்முஸ்லிம் இருந்து கொண்டு நபி அவங்க காபா கிட்ட வாராங்க. அந்த நேரத்துல முத்தமிபுன் அதி வாகனத்துல வந்து சொல்றாங்க, யாரும் முஹம்மதுக்கு கைய வைக்கவானம், நான் முஹம்மதுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன். ஒரு நன்முஸ்லிம் பாதுகாப்பு கொடுக்கறாங்க நபி அவங்களுக்கு. ஏ, நபி அவங்க அவங்களோட அசோசியேட் பண்ணினாங்க, ஐசோலேட் ஆகல, அசிமிலேட் ஆகல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பத்ருடைய யுத்த நேரம், அது மட்டுமல்ல முகாகா, நபி அவங்களோட குடும்பம், முஸ்லிம்கள் எல்லாத்தையும் பாய்காட் பண்ணினாங்க 3 வருடங்கள். ஷுஅபே அபி தாலிப்ல சாப்பாடு இல்லாம, குடிப்பு இல்லாம, எல கொலைகளை தின்னக்கூடிய நிலைமைக்கு முஸ்லிம்கள் தள்ளப்பட்டாங்க. 3 வருடங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல சில முக்கியஸ்தர்கள் ஏன் முஸ்லிம்கள் அந்த நேரத்திலும் ஐசோலேட் ஆக இல்ல, அசிமிலேட் ஆக இல்ல, அசோசியேட் ஆகின சுட்டி சில நன் முஸ்லிம் அஞ்சு பேர் முன் வந்தாங்க. அது ஒருத்தர் தான் முத்தமி முன் அதி, ஹிஷாம் என்ற ஒருத்தர், அம்ர் என்ற ஒருத்தர், அதே மாதிரி அபுல் புக்தரி என்ற ஒருத்தர். கண்ணியத்துக்குரிய சகோதரர், இவங்க வந்து அபு ஜஹீலோட பேசினாங்க, என்ன அநியாயம் செய்றீங்க இந்த முஸ்லிம்களுக்கு, ஏன் இந்த முஸ்லிம்களுக்கு இவ்வளவு அநியாயம் செய்றீங்க? யாரு பேசுறது? அந்நிய மக்கள் பேசினாங்க. ஏன் அந்த அளவுக்கு அழகான முறையில முஸ்லிம்கள் அவர்களோட புலங்கினாங்க? அபூபக்கர் ரதி அல்லாஹ் மக்கா தேவையில்ல, மண்ணும் தேவையில்ல, பூமியும் தேவையில்ல, போறோம் என்று போற நேரத்துல இப்னு துகன்னா வந்து செல்றாங்க, மிஸ்லுகயா அபா பக்கர் லா யக்ருஜு வலா யுக்ரஜ், அபூபக்கர் உங்களே போல நல்ல மக்கள், நீங்க போகவும் கூடாது, உங்களை விரட்டவும் கூடாது, பயப்படவான, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தான். ஏன் முஸ்லிம்கள் அசோசியேட் பண்ணினாங்க? பதிலுடைய யுத்தம் உடைய நேரத்தில் நபி அவங்க சொல்றாங்க, அபுல் புக்தரிக்கு யாரும் ஒன்றும் செய்ய வானம், அவர் ஒரு நன் முஸ்லிம், ஏன் அவர் எங்களுக்கு பாய்காட் பண்ணின நேரத்தில் எங்களுக்காக வேண்டி பேசினவர் என்பதாக சொன்னாங்க. கைதிகளுடைய விஷயத்துல நபி அவங்க சொன்னாங்க, லௌகான முத்ஈம் இப்னு அதி ஹய்யன் வதகல்லம ஃபீஹா உலா இன்னதினா லதரக்துஹும். கைதிகளுக்கு என்ன செய்யறது? பத்ரல கைதிகளுக்கு என்ன செய்யறது? ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது. இந்த நேரத்தில் நபி அவங்க சொல்றாங்க, முத்ஈம் இப்னு அதி அந்த தாயிஃப்ல இருந்து நான் திரும்பி வரக்குள்ள எனக்கு அசைலம் தந்தாரே, அவர் மௌத்து சொன்னாங்க, அவர் இப்ப ஹயாத்தோட இருந்து இந்த கைதிகளுடைய விஷயத்தில் எனக்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா இந்த எல்லா கைதிகளை நான் விடுதலை செய்வேன் என்பதாக நபி அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு உறவு இருந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முக்கியஸ்தர்களோட. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கிராஸ் ரூட் லெவல்ல எப்ப நாங்க முஸ்லிம்கள் முஸ்லிம்களை போல வாழ்வோமோ, அவர்களோட கலண்டு போறதும் இல்ல, கரைஞ்சு போறதும் இல்ல, முஸ்லிம் ஐடென்டிட்டியோட நான் ஒரு முஸ்லிம் என்ற புழக்கத்தோட பழக்கத்தோட வாழ்வோமோ, அந்த மக்களோட உள்ளத்துல அல்லாஹ் நல்லெண்ணத்தை போடுவான் மட்டுமல்ல, அவனோட நிலைமைகளையும் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா மாத்துவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எங்களுக்கு தெரியும் ஸ்பெயின் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்துச்சு. அந்த நேரத்துல கனானி என்று சொல்லக்கூடிய கோத்திரத்துல ஒரு யஹூதி வாலிபர் என்ன செஞ்சாருண்டா, அவர் வந்து ஒரு முஸ்லிம் வாலிபரை கொலை செஞ்சிட்டார், கொலை செஞ்சுட்டு ஓடி போறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, கிதாப்ல எழுதினாங்க, ஒரு வயசாளி 100 வயது தாண்டினவர் ஒரு தோட்டத்துக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த யஹூதி வாலிபர் ஓடி வந்து என்னென்று சொல்லல, வந்து சொன்னார், எனக்கு பாதுகாப்பு தாங்களே, எனக்கு உயிர் ஆபத்து இருக்குது, என்ன என்ன ஒண்ணுமே கேட்கல, சொன்னாங்க இந்த தோட்டத்துக்குள்ள போங்க, நான் உனக்கு பாதுகாப்பு தான். இவ்வளவுதான் வார்த்தை. மாலையுடைய நேரத்துல முஸ்லிம்கள் ஒரு ஜனாசா ஒன்று தூக்கி கொண்டு வாராங்க இந்த வயசாளியோட வீட்டுக்கு, வந்து சொல்றாங்க, உங்களோட மகனை கனானி கோத்திரத்துல சேர்ந்த ஒரு யஹூதி கொலை செஞ்சு ஒளிஞ்சிட்டான், எங்க ஒளிஞ்சானோ தெரியா என்பதா, இவரோட மகனை தான் கொலை செஞ்சு வந்திருக்க. ஜனாசாவை கண்ட உடனே இவர் மயங்கி விழுந்துட்டார். வயசாளி எலும்பிட்டு சொன்னாங்க, நான் ஜனாசாத விஷயங்களை செஞ்சு கொள்றேன், நீங்கள் பெய்த்திடுங்க என்பதாக சொன்னார். ஒரு வார்த்தை சொல்லல. நாங்க என்ன சொல்லுவோம்? கைவசம் மாட்டினோம், இதுக்குள்ளதான் இருக்கிறோம், விடுங்க, வெளு வெள்ளு வெளுங்க, இப்படிதானே நாங்க சொல்லுவோம், அல்லாஹ் பாதுகாக்க. இந்த நேரத்துல ராவாகினத்துக்கு போறோம், இந்த வயசாளி உள்ளுக்கு போறார், அவனுக்கு வெளியே போறதுக்கு வழி இல்ல, நடுங்குறான் அவன். எந்த இடத்துக்கு வரக்கூடாதோ அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். நடுங்கக்கூடிய நேரத்துல இந்த வயசாளி சொல்றார், நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை, முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம், நீ பயப்பட தேவையில்லை. ஏன் சொன்னாங்க, மார்க்கத்துல ஒப்பந்தங்கள் ஒரு ப்ரொமிஸ் ஒன்று செஞ்ச, அந்த ப்ரொமிஸ பிரீச் பண்றதுக்கு, அந்த ப்ரொமிஸ உடைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்ல, உனக்கு பாதுகாப்பு தானேன் என்று ஒரு ப்ரொமிஸ் வச்சிருக்கிறேன், எனவே நீ பயப்படாத, நான் ஒரு முஸ்லிம் என்பதா. சின்னாங்க மேக்சிமம் என்ன செய்யறாரு? மகன கொலை செஞ்சவன் வேற யாரும் அல்ல. இந்த நேரத்துல என்ன செஞ்சாருண்டா, 1000 பொற்காசிகள் தங்க காசிகளை கையில கொடுத்துட்டு சொல்றாங்க, நீ இரவோட இரவா போனாதான் உனக்கு பாதுகாப்பு, அடுத்த நாள் காலையில வெளிச்சம் வந்தா எனக்கு உனக்கு பாதுகாப்பு தாரது, கஷ்டமாக பெய்திடும், நீ பெய்திடு என்பதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் பாதுகாக்க என்ற வார்த்தைகளை யாரும் தவறாக நினைக்கவானம், இவன் என்ன மூத்திரம் கழுவாதவன், இவனுக்கு களிமா தெரியாதவன், இவனுக்கு பொழு வைக்கிறது ஹலால் என்ற நிலைமையில தான் எங்க உம்மத் இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க. இந்த நிலைமையில நாங்க வாழ்ந்து கொண்டு அவர்களுடைய ஹிதாயத்தை நாங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? நாங்க செய்ய வேண்டிய ஹக்க சரியான முறையில செய்யாத பட்சத்துல அல்லாஹுடைய உதவி ஒரு நாளும் நாங்க எதிர்பார்க்க முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில ஜம்யத்துல் உலமாவுடைய மெசேஜும் அதுதான். 8 ஜோன்களாக பிரிச்சு ஒவ்வொரு ஏரியாக்கள்ல இருந்து முக்கியஸ்வர்களை கூப்பிட்டு, உலமாக்களை கூப்பிட்டு, ட்ரைனிங் செஞ்சு அந்த ஏரியாக்கள்ல போயிட்டு பெண்கள் எப்படி இருக்கணும், வாலிபர்கள் எப்படி இருக்கணும், அந்நிய மக்களுடைய மதஸ்தலங்களுக்கு போனா நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், அவங்க எங்கட மஸ்ஜிதுக்குள்ள வந்தா நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், இந்த ஒவ்வொரு விஷயங்கள் அழகான அமைப்புல செய்வதற்காக வேண்டி பல திட்டங்களை போட்டிருக்கிறது. எனவே முழு நாட்டு மக்களுடைய உதவி இந்த நேரத்தில் எதிர்பார்க்கப்படுவது. எல்லாமே இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாதான் இதை சாதிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எப்ப நாங்க முஸ்லிம்கள் முஸ்லிம்களை போல வாழ்வோமோ, சில மாதங்கள்ல சில வருடங்கள் அல்லாஹ் நிலைமைகளை மாத்துவான். மங்கோலியன்ஸாக இருக்கக்கூடிய நேரத்திலையும், அந்த அடிமைகளாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் உலகத்தில் அல்லாஹ் உண்டாக்கினான் என்றா, இந்த நாட்டில் எங்களுக்கு அது ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை இல்ல. அல்லாஹ் நிலைமைகளை சீராக்குவான் நாங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில இருந்தா. எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.